வணக்கம் வைஜி மகேந்திரா அவர்களே.
வணக்கம். ஆசியன் இந்த கால் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
காசைதான் கடவுளடா என்ற நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு விரைவில் வர இருக்கின்றீர்கள். உங்களது இந்த காசைதான் கடவுளடா என்ற நாடகத்தை பார்த்தால், அது 70களில் சித்ராலயாவால் நாடகமாக போடப்பட்டது, பின்பு படமாக எடுக்கப்பட்டது, அதை நீங்கள் திரும்ப நாடகமாக போடுகின்றீர்கள். இதற்கு என்ன காரணம்?
ஏனென்றால் நல்ல நகைச்சுவை என்ன, சுகாதாரமான நகைச்சுவை என்னங்கிறது இந்த ஜெனரேஷனுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அதை திருப்பி எடுத்து சக்சஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து பழைய கிளாசிக் நாடகங்களை ரெண்டு பண்ணி சக்சஸ் பண்ணியிருக்கேன் சென்னையில், ஏன் இந்தியா முழுக்க என்ன ஃபாரின்லயோ. சிவாஜி சார் நடிச்ச வியட்நாம் விடையும் நான் திருப்பி நாடகமா போட்டு சக்சஸ் ஆகியிருக்கேன். எங்க நாடகமான பரீட்சைக்கு நேரமாச்சு, அதுவும் சினிமா வந்தது இல்லையா, அதையும் மறுபடியும் நாடகமாகி இந்த ஜெனரேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ வாண்ட் திஸ் ஜெனரேஷன் டு என்ஜாய் அந்த பியூட்டி ஆஃப் த 60s அண்ட் 70s.
சரி, நிறைய பேர் நாடகம் தயாரிக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல போனால் எஸ்வி சேகர், கிரேசி மோகன் என்று பலர் நாடகத்துறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களது நாடகங்களில் இருந்து வைஜி மகேந்திராவின் நாடகங்கள் எப்படி வித்தியாசப்படுகின்றது?
அவங்க நாடகங்கள் நீங்க ரெண்டு மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து சிரிச்சுட்டு போலாம். என் நாடகம் சிரிச்சுட்டு போச்சு, சிந்திக்கவும் செய்யும் நாடகம், இதுதான் வித்தியாசம். சொல்லணும்னா அந்த காலத்துல சொல்லணும்னா கலைவாணரோட காமெடிக்கும் மத்த காமெடிக்கும் என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம் என் நாடகத்துக்கும் மத்தகத்துக்கும் தெரியும் உங்களுக்கு.
கடந்த 65 வருடங்களாக இடைவிடாமல் தொடர்ந்து நாடகம் போடுகின்ற நாடக குழு என்ற பெருமை உங்களது யுஏ நாடக குழுவுக்கு இருக்கின்றது. இந்த காசைதான் கடவுளடா வந்து உங்களது 66வது நாடகம். ஆனால் ஃபேஸ்புக், யூடியூப் என்று சமூக ஊடகங்களின் வளர்ச்சி, அதைவிட தொழில்நுட்ப வளர்ச்சி அசுர கதியில் இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் மேடை நாடகங்களை தொடர்ந்து தயாரிக்க எப்படி முடிகிறது, அல்லது எப்படி தாக்கு பிடிக்கிறீர்கள், எப்படி சஸ்டெயின் பண்ணுகிறீர்கள்?
எப்படி நாம் இதுக்கு தமாஷா பதில் சொல்லணும்னா, எப்படி நாம் ஒரே மனைவியோட 50 வருஷமா வாழ்கிறோமோ அந்த மாதிரி நாடகம் தொடரவா இருந்திருக்கேன். பிடிக்கலன்னா சின்ன வீடு என்னைக்கோ போயிருப்போமே. அதனால நாடகங்கிறது எனக்கு மெயின், அது அது மேல உள்ள பேஷன் தான். எங்க அப்பாவும் இருந்தது, இப்ப எனக்கு இருக்கு, எனக்கு அப்புறம் என் பொண்ணுக்கும் இருக்கின்ற பேஷன், அவ்வளவுதான்.
ஆனால் எப்படி வரவேற்பு, என்னென்ன மக்கள் மத்தியில் அவர்களது மனம் மாறிக்கொண்டே போகும் இல்லையா ஒரு தடவை படம் என்பார்கள்?
அப்படி பார்க்க போனா மக்கள் மத்தியில் இன்னைக்கு சினிமாவே 3 நாளைக்கு ஒன்னா வெற்றி விழான்றாங்களே, அதனால சினிமா எடுக்காமல இருக்காங்க. 1 வருஷத்துக்கு எவ்வளவு படம் எடுக்கிறாங்க, எவ்வளவு ஓடுது அப்படின்னு உங்களுக்கே கணக்கு தெரியுமே.
எல்லாத்துக்குமே
டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, அதை தொடர்ந்து நல்ல குவாலிட்டி கொடுத்தா அதுக்குள்ள வரவேற்பு இருக்கும் இல்லையா. எதுவுமே குவாலிட்டியை பொறுத்து, எஸ்பெஷலி காம்படிஷன் ஜாஸ்தி ஆகும் போது குவாலிட்டி முக்கியம். அந்த குவாலிட்டியை நாங்கள் 66 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம்.
இதுவரை உங்களது நாடகங்களை பார்த்தால் எல்லாமே வணிக ரீதியிலான அல்லது கமர்ஷியல் நாடகங்களாக இருக்கின்றன. நீங்கள் ஏன் எக்ஸ்பெரிமெண்டல் அல்லது ஆர்ட் ஃபிலிம்ஸ் போன்ற கலைத்துவமான நாடகங்களை நீங்கள் ஏன் இயக்குவதில்லை?
ஏன்னா என் நாடகம் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக நான் போடுறேன். சில இன்டலெக்சுவல்ஸ் மட்டும் நான் எனக்கு தான் புரியும்னு போடுற நாடகம் நான் போடவே மாட்டேன். என் நாடகம் முதல் ரோ இன்டலெக்சுவலுக்கும் புரியணும், கடைசி ரோல உட்காந்துருக்கிற பாமரனுக்கும் புரியணும். இன்ஃபேக்ட் அவனுக்கு தான் ஜாஸ்தி புரியணுன்றதான் என்னுடைய ஏன். இன்டலெக்சுவல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் பிளே என்ன அர்த்தம் ஆயிடுதுன்னா, யாருக்கும் புரியாத ஒண்ணு போட்டு எக்ஸ்பெரிமெண்டல் சொல்றாங்க, அதை நான் போட விரும்பல.
சரி, ஏற்கனவே எடுக்கப்பட்ட படங்களையோ அல்லது நாடகங்களையோ நீங்கள் மீண்டும் மேடை நாடகமாக்குகின்ற போது இந்த காப்புரிமை காப்பிரைட் பிரச்சனை வருவது இல்லையா?
இல்ல, கிடையாது. எங்களுடைய நாடகங்கள் எல்லாம் எங்களுடைய கதாசிரியர்கள் எங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துதான் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் எங்களுடைய 4-5 நாடகங்கள் சினிமாவாயிருக்கு. சோ அதுக்கெல்லாம் பிரச்சனை இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இன்னும் முக்கியமா எங்க குழுவுல எப்படின்னா, ஒரு நாடக கதாசிரியர் கொடுத்தாருன்னா அதுக்கு மேல நாங்க நிறைய ஒர்க் பண்ணுவோம். அஸ் எ டீம் ஒர்க், என்னுடைய இன்புட்ஸ், என்னுடைய கண்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கும். ஸோ இது ஒரு ஃபைனலா டீம் ஒர்க்காக தான் இருக்கும், அதனால அந்த காப்பிரைட் பிரச்சனை வரவே வராது.
இப்போது நீங்கள் தயாரித்திருக்கின்ற இந்த காசைதான் கடவுளடா நாடகம் படமாக வந்தபோது அதில் முத்துராமன், மனோரமா உட்பட முக்கியமானவர்கள் எல்லாம் நடித்திருந்தார்கள். இவர்களது பாத்திரங்களை ஏற்று உங்களது நாடகத்தில் நடிப்பவர்கள் அந்த பாத்திரங்களுக்கு நியாயம் செய்வார்களா, ஜஸ்டிஃபை பண்ணுவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
எனக்கு ஈக்குவலா தயாரிச்சு அதுக்கு கிரெடிட்டபிள் ஆர்டிஸ்ட் என்னால கிரியேட் பண்ண முடியும், எங்க குழுவில் இருக்காங்க, அந்த தைரியத்துல தானே போட்டேன். அதை செய்யக்கூடியவங்க இருக்காங்க, அது ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்களே பாத்துருப்பீங்க, 100 டிராமாவுக்கு மேல போட்டா சரி, ஏற்கனவே இங்கே 100வது 4 விழா கூட ரொம்ப விமர்சையா கொண்டாடப்பட்டது, இங்க எல்லாராலும் பாராட்டப்பட்டது. எங்க குழு மட்டுமா இதை திருப்பி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போட முடியும். அதுக்கு காரணம் என்னன்னா, 72ல வந்த நாடகத்தை அப்படியே போட்டா இங்க ஏற்படாது, கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி போடணும்.
சரி, உங்களது நாடகங்களை பொறுத்தவரையில் எது அதிகம் வெற்றி பெறுகிறது? உங்களது சொப்பன வாழ்வில் என்ற எதையும் தழுவாத ஒரிஜினல் கதை கொண்ட நாடகங்களா, அல்லது இப்படி காசைதான் கடவுளா போன்று படத்தை நாடகமாக பண்ணும் போதா, எது அதிகம் வெற்றி வருவதாக தெரிகிறது?
இல்ல, இந்த ரெண்டுமே 100 நாடகத்துக்கு மேல போட்டாச்சு. இதுல என்னன்னா, ஒரு நாஸ்டால்ஜியா ஒன்று இருக்கு, ஓ நம்ம பார்த்தது இன்னொரு தடவை பார்க்கணுங்கிற ஆசைன்றது. அதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன அட்ராக்ஷன் ஒன்று எக்ஸ்ட்ரா இதில் இருக்கு. இப்போ டிவி இருக்கிறதுனால அடிக்கடி போடுறாங்க இல்லையா சினிமாவை, இது இவங்க எப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்க்குற ஒரு கியூரியாஸ் வந்து ரொம்ப ரசிக்கிறவங்களும் இருக்காங்க.
உங்களது சினிமா வாழ்க்கையில் எந்த கதாபாத்திரத்தையாவது ஐயையோ நான் தவற விட்டு விட்டேனே அப்படி என்று கவலைப்படுகிற மாதிரி ஏதாவது நடந்திருக்கிறதா?
அந்த மாதிரி தவற விட்ட பாத்திரங்கள்லாம் தான் நான் வந்து ஆசையா நாடகமா பண்ணிட்டு இருக்கேன்.
அதில் ஒன்றுதான் இப்போது நீங்கள் இங்கு போட இருக்கின்ற காசைதான் கடவுளடா படத்தில் தேங்காய் ஸ்ரீனிவாசன் கதாபாத்திரமா?
ஆமா, தேங்காய் ஸ்ரீனிவாசன் பாத்திரம் தான். இன்னைக்கு படமா பார்த்த போது சின்ன வயசு ஐயோ இப்படி ஒரு பாத்திரம் கிடைக்கலையே நினைச்சா இன்னைக்கு நிறைவேறி போச்சு. அந்த மாதிரி பல விஷயங்கள் என் மனசுல இருக்கு. அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேனே தவிர கிடைச்ச ரோல நல்லா பண்ணுங்கிறதா ஒரு நடிகனோட முதல். இதுதான் சிவாஜி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. அது ஏன் கிடைக்கலன்னு நினைக்கிறத விட கிடைச்சதை நல்லா பண்றான்னு சொல்லுவார்.
வாயுலிங்கமே சதாசிவா, பஞ்சலிங்கமே மகாதேவா, ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே அரோகரா. காலனை உதைத்த என் அப்பனே, உரை காணால் உரைத்தான் கண்ணப்பனே.
மகாதேவா விஸ்வரா,
காலனை உதைத்த என் அப்பனே, உனை காணால் உரைத்தான் கண்ணப்பனே.
அதே அதே சபாபதே, அதே அதே சபாபதே,
பாம்பை அடிக்கும் ஆண்டவனே, பாம்பை அடிக்கும் ஆண்டவனே, உனை பிரம்பால் அடித்தான் பாண்டியனே.
பாம்பை அடிக்கும் ஆண்டவனே, உன்னை பிரம்பால் அடித்தான் பாண்டியனே.
அதே அதே சபாபதே,
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் காசைதான் கடவுளடா என்ற நாடகத்தை ஆஸ்திரேலியாவில் அரங்கேற்றுவதற்காக வருகை தரவிருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல திரைப்பட மற்றும் நாடக நடிகர் YG மகேந்திரன் அவர்கள். அடுத்ததாக உங்களது தந்தை பற்றிய ஒரு கேள்வி. YG பார்த்தசாரதி அவர் வந்து நாடக உலகின் ஒரு மிகப்பெரும் ஆளுமை. அவரை சினிமா உலகம் அல்லது கலை உலகம் நல்ல முறையில் இன்னும் பயன்படுத்தி இருக்கலாம் அப்படி என்ற ஆதங்கம் உங்களுக்கு இருக்கிறதா?
இல்லைங்க, அவர் இல்லை. பிகாஸ் அவருக்கு சினிமா அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவருக்கு மூச்சு நாடகம் நாடகம் நாடகம். நாடகத்தை அவர் கொடுக்கப்பட்ட மதிப்பு. அதுதான் இந்த வருஷம் அவருடைய நூற்றாண்டு விழாவை விமர்சையா கொண்டாட போறோம் சார். ஆஸ்திரேலியாவே இந்த ட்ரிப் ஆரம்பமே அந்த நூற்றாண்டு விழாவின் ஆரம்பம் தான்.
இந்த காசைதான் கடவுளடா நாடகத்தில் நடிப்பதற்காக ஆஸ்திரேலியா வர இருக்கின்ற உங்களது குழுவை பற்றி சொல்லுங்கள்.
ஸ்ரீன்னு சொல்லி ஒரு எக்ஸலன்ட் டிவி ஆர்டிஸ்ட், அவதான் ஹீரோயினா பண்றா. அப்புறம் வந்து பிருந்தான்னு சொல்லி இன்னொரு ஆர்டிஸ்ட், அவங்க ரொம்ப அவங்கதான் மனோரமா ரோல் பண்றாங்க. கேரக்டர் ரோல் பிரமாதமா பண்ணுவாங்க. அப்புறம் சுப்பினின்னு நீங்க பாத்திருப்பீங்க, அருணாச்சலம் படத்துல இந்த குள்ளமா வருவாரு, அவர் தான் என்னுடைய லீடிங் காமெடியன் அவரு. அப்புறம் ராமச்சந்திரன் அவனு ஒரு தெலுங்கு பையன், அவன் அருமையா தமிழ் பேசி நடிப்பான். அவனோட கூட இன்னொரு காமெடி ரோல் பண்ணுறது ஹுசைன் ஒரு பையன். அவன் இந்த ஒரு காரணம், நான் ட்ரெயின் பண்ண பசங்க அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாமே. சரி, எங்க ட்ரூப் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆரம்பிச்சு அப்படியே என்னுடைய ட்ரைனிங்ல வந்தவங்க அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும். இதுக்காக நம்ம ஆடிஷன் எல்லாம் பண்ணி எடுக்கிறது இல்லை, வருவாங்க நடிக்கணும்ன்ற திறமையை சொல்லுவாங்க, நான் எடுத்துப்பேன், அதை ட்ரெயின் பண்ணுவேன். அப்படிதான் ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் எங்களுக்கு.
சரி, இப்போதே எங்களுக்கு உங்களது ஆஸ்திரேலிய விஜயம் பற்றி சொல்லுங்கள்.
எனக்கு உங்க ரசிகர்கள் புதுசு கிடையாது, நான் 1990 அங்க வந்து நாடகம் போட்டிருக்கேன். சிட்னிலையும் மெல்போர்ன்லயும் நான் 1990 வந்து இது நியாயமா சார் அப்படின்னு ஒரு நாடகம் போட்டேன். அது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர். அதுக்கப்புறம் இப்போதான் வரேன், 27 வருஷம் கழிச்சு வரேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, எங்க அப்பா அவரை 100வது ஆண்டு விழா போது அது நடக்கிறது. அப்படிதான்
வரேன். உங்களது நாடகம் அந்த விவரங்களை சொன்னால்,
நாடகம் செப்டம்பர் 1 சிட்னில நடக்குது, செப்டம்பர் 2 மெல்பர்ன்ல, செப்டம்பர் 3 பிரிஸ்பேன்ல, அப்புறம் ஒரு வாரம் கேப், செப்டம்பர் 9 பர்த்ல, அதோட முடிச்சுக்கிறோம்.
இப்ப நீங்க வந்து நிறைய வெளிநாடுகளுக்கு நீங்க போகாத ஊரே இல்லை என்று சொல்ற அளவுக்கு போயிருக்கிறீர்கள். நிறைய ரசிகர்களை சந்தித்து
போல, ரஷ்யாவுக்கு போல, இன்னும் அவ்வளவுதான்.
நிறைய ரசிகர்களை சந்தித்திருப்பீர்கள்.
எல்லா இடத்துலயுமே தமிழ் பேசுற ரசிகர்கள் தான். ஒவ்வொரு இடத்தும் ஒவ்வொரு நாட்டுல இருந்து வந்திருப்பாங்க. இப்போ உங்க ஆஸ்திரேலியாலன்னா அந்த காலத்துல நான் வந்தபோது நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இருந்தாங்க, இப்போ அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. அமெரிக்கால இந்தியால இருந்து போன தமிழர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நான் நார்வே ஸ்வீடன் எல்லாம் போனீங்கன்னா ஸ்ரீலங்கா டெமிள்ஸ் நிறைய பேர், நான் அவங்களுக்கு தான் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா பார்த்தா. எனக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல லண்டன்ல ஒரு மிக்சரா இருக்கும். நான் நைரோபியில போச்சு, இந்தியாலேருந்து வந்தவங்க நிறைய பேர் அங்க இருக்காங்க. ஈவன் நார்த் இந்தியன்ஸ் ஹூ நோ டெமிள் அவங்க கூட வந்து பாத்திருக்காங்க என் ட்ராமா. ரொம்ப ஒரு வெரைட்டி ஆஃப் ஆடியன்ஸ் நான் மீட் பண்ணிருக்கேன். நீங்க நாடகத்தை பார்க்க சொல்லுங்க, அதுதான் ரொம்ப, ஏன்னா இதை ஒரு சவாலாக ஏற்றுக்கிட்டு பண்ண நாடகம். தேங்கா சீனிவாசன் பண்ண அந்த அற்புதமான ஒரு வேலை இன்னொருத்தர் பண்ண முடியுமான்னு எல்லாரும் கேள்வி கேட்கும் போது, நான் அவருடைய ரசிகனாக அதுக்கு மெருகூட்டி செய்வேன்னு செஞ்சு வெற்றி கண்ட நாடகம். அதனால எல்லாரையும் பார்க்க வர சொல்லலாம், அதான் முக்கியம். தமிழர்கள் எங்க இருந்தாலும் அதான் நான் சொல்றேன். ஆஸ்திரேலியால லாஸ்ட் டைம் நான் 90 வரும்போதே எனக்கு சிட்னி அண்ட் மெல்போர்ன் ஃபுல் ஹவுஸ் அந்த டிராமா போச்சு. ஸோ இன்னும் நிறைய தமிழர்கள் அங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் வரணுங்கிறது என்னுடைய ஆசை. உடனே உடனே அவங்க வரும்போது டாக்டரோட வர சொல்லணும், ஏன்னா கண்டிப்பா வயிறு வலிக்குன்னு சொல்லுவோம்.
அந்த படத்தில் ஸ்ரீகாந்த் பண்ணிய ரோல் தான் நீங்கள் மிஸ் பண்ணிய ஒரு ரோல் இல்லையா? நீங்களே அதை எடுத்து பண்ணாமல்
படத்துல நான் பண்ண வேண்டியது. அப்ப எங்க அம்மாக்கு வந்து லீவ் எடுக்க கூடாதுன்னு ஆபீஸ்ல இருந்து, அப்புறம் ஆபீஸ் போயிருந்தேன் ஏதோ ஒரு சின்ன கம்பெனில, அது கூடாதுன்னதுனால மிஸ் பண்ணிட்டேன். சோ அதெல்லாம் சேர்த்து வச்சுதான் அதை நாடகமா போட்டு போய் வாங்கிட்டேன்.
சரி, இதுக்கு அடுத்ததாக நீங்கள் எதை எடுக்க போகின்றீர்கள்?
என்ன முடிவு பண்ணுமா? ஒண்ணு புது நாடகமும் ஒண்ணு மைண்ட்ல இருக்கு. இதே மாதிரி ஒரு பழைய கிளாசிக்கே எடுத்து பண்ணணுங்கிற மைண்ட்லயும் எனக்கு ஒண்ணு இருக்கு.
உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா? நீங்க அந்த துறைக்குள்ள போகல?
கிரிக்கெட்னா என்னுடைய உயிர். இன்ஃபேக்ட் எவ்வளோ முதல் தடவை வரும்போதே மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட போய் சுத்தி சுத்தி வந்தேன், இந்த தடவை அதே தான் பண்ண போறேன். இது ஆஸ் அ ஸ்போர்ட் ஐ லவ் இட். என்னால அது ஆட முடியலையாங்கிற வருத்தம் தானே தவிர, ஆஸ் அ ஸ்போர்ட் ஐ நோ லாட் அபவுட் இட். நான் ஒரு மேட்ச், ஒரு டெஸ்ட் மேட்ச், ஒரு இது விடமாட்டேன். உங்க ஊருக்கு வரதுனால நான் சொல்றேன், எனக்கு ஆஸ்திரேலியால ஒரு மை மோஸ்ட் ஃபேவரட் கிரிக்கெட்டர், அந்த காலத்து கிரிக்கெட்டர், உங்களுக்கு அவர் கூட தெரிஞ்சிருக்கோ தெரியாதோ, ஹி வாஸ் எ கேப்டன் ஆஃப் ஆஸ்திரேலியன் டீம், ரிச்சி பெனோன் ஒருத்தர்.
நாடகங்களை தயாரிக்கின்ற போது நிறைய செலவாகும் இல்லையா? அதை எப்படி சமாளிக்கிறீர்கள்?
ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. இங்க வந்து தமிழ்நாட்டுல நான் ஓபனா சொல்லணும்னா, ஸ்பான்சர்ஸ் இந்த கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் கலையை ரொம்ப வளர்க்கறாங்க. அவங்களுடைய ஆதரவுல தான் எல்லாரும் பண்ணிட்டே இருக்காங்க. மியூசிக்கா இருக்கட்டும், நாட்டியமா இருக்கட்டும், நாடகமா இருக்கட்டும், ஸ்பான்சர்ஸோட ஹெல்ப் நிறைய இருக்கு எங்களுக்கு. இந்த ட்ரூப் அங்க கூட்டிட்டு வரதுக்கு இந்த மேக்ஸிமம் மீடியா இங்க அங்க நாட்டியா பாலிவுடா அவங்க தானே பண்றாங்க. அவங்க எல்லாம் ஸ்பான்சர்ஸ் மாதிரி தானே கலையை வளர்க்கணுங்கிறதுக்காக தானே பண்றாங்க. நாடகக்கலையை ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டுறணுங்கிற இன்ட்ரெஸ்ட் தான் பண்றாங்களே தவிர, இது கமர்ஷியல் அவங்க பண்ணல.
ஏதாவது உங்களுக்கு மனசுல நிக்கிற ஒரு டயலாக் ஒன்று எங்கட நேயர்களுக்காக சொல்லி காட்ட முடியுமா?
என்னது இல்ல, மறந்து போச்சுமா? இல்ல, நாடகத்தான் நிறைய, அதெல்லாம் நேரா பண்ண போறேன். என்ன ஒண்ணு சொல்ல, எல்லாருக்கும் அது பிடிக்குங்கிறதுனால சொல்றேன். என்ன மெட்ராஸ் பாஷையில சொல்லியிருப்பேன், நல்லா வந்து நல்லா அந்த மாதிரி என்ன வேலை இதோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து என் நாடகத்தை ஆஸ்திரேலியால பாத்துருந்தோம், எல்லாத்தையும் கீஞ்சி இது லம்பாடி லுங்கி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு 8 வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஒன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.